தமிழகம் உலகிற்கு வழங்கிய மாபெரும் அறிவிச்சிகளில் ஒருவரான மனவை முஸ்தபா அவர்கள் இறந்து விட்டார் என்கிற செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். தமிழை செம்மொழி ஆக்கிய அந்த விஷயத்தில் உலக அளவில் பெரும் போராளிகளில் ஒருவராக அவர் செயல்பட்டார். 30 ஆண்டுகள் அவருடைய கடும் உழைப்பினுடைய விளைவாகத்தான் இன்று தலை நிமிர்ந்து நிற்கிறது நம் மொழி. அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம், கணினித்துறை என தமிழை நவீனமாக்கிய அந்த பிரம்மாண்ட மனிதர்களில், ஆளுமைகளில் அவர் ஒருவராக இருந்தவர். பிரித்தானிகா கலைக்களஞ்சியத்தை தமிழுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பெரிய குழுவாக நாங்கள் உழைத்த பொழுது அதற்கு தலைமை ஏற்று மிக கடுமையாக தன் உழைப்பை செலுத்தியவர் மனவை முஸ்தபா அவர்கள். எங்களுக்கெல்லாம் கடுமையான வழிகாட்டியாக இருந்தவர். முதல் அகராதியை ஆங்கிலத்திலே கொண்டு வந்த சாமுவேல் ஜான்சனை பற்றி சொல்வார்கள், பல இரவுகள் அவர் உறங்க மறந்து விடுவார், பல பகல்கள் அவர் உணவுண்ண மறந்து விடுவார் என்று. அது யாருக்காவது இந்த நவீன யுகத்திலே பொருந்தும் என்றால் கண்டிப்பாக அது மனவை முஸ்தபா அவர்களுக்கு தான். இன்றைக்கு நாம் கணினி யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலரும் தட்டச்சு செய்கிற பழக்கத்திற்கு வந்துவிட்டோம். ஆனால் மனவை முஸ்தபா அவர்கள் காகிதம் காகிதமாக எழுதி குவித்த மாமனிதர். முதுகுடிய உட்கார்ந்து எழுதுகின்ற வழியில் தமிழில் அறிவியலையும் நவீனத்துவத்தையும் வளர்த்த மனிதர்களில் ஒருவர். முதலில் யுனெஸ்கோ கூறியதை தமிழிலே கொண்டு வருவது குறித்த அவருடைய போராட்டத்தை பற்றி நான் தனியாக குறிப்பிட விரும்புகின்றேன். இது பலர் அறிந்திருக்க முடியாது, இன்றைய தலைமுறைக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும். பாரிஸில் 1966 நம்முடைய 3rd தமிழ் உலக தமிழ் மாநாடு நடந்து கொண்டிருந்தது. அதை நடத்திய அந்த குழுக்களில் ஒன்று யுனெஸ்கோ. அன்று யுனெஸ்கோவின் தலைமை செயலராக இருந்தவர் மால்கம் ஆதிசேஷையா அவர்கள். இந்த மாநாட்டில் ஆஸ்திரேலியா உட்பட 53 நாடுகளில் இருந்து தமிழர்கள் கலந்து கொண்டதை பார்த்து யுனெஸ்கோ ஆச்சரியப்பட்டு போனது. தமிழிலே தனியாக யுனெஸ்கோ கூறிய இதழை கொண்டு வந்தால் என்ன என்று யுனெஸ்கோவினுடைய அன்றைய அந்த குழு கேள்வி எழுப்பியது. என்றாலும் தமிழ் இந்திய ஆட்சி மொழி அல்ல. இந்தியாவின் ஒரு பிராந்திய மொழிகளில் ஒன்றுதான் தமிழ். இதை அதனால் யுனெஸ்கோ கூறியரை தமிழில் கொண்டு வருவதற்கு புதுடெல்லியினுடைய மத்திய அரசு அனுமதி கொடுக்கவில்லை. யுனெஸ்கோவில் அப்போது ஒரு ஆலோசகராக இருந்த முஸ்தபா அவர்கள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவை சந்தித்து பேசுகின்றார், நிலைமையை விளக்குகின்றார். அறிஞர் அண்ணா நிர்பந்தம் தருகிறார், யுனெஸ்கோ கூறியரை இந்தியிலும் தொடங்கினால் ஒப்புக்கொள்வோம் என்று அப்போதைய லால் பகதூர் சாஸ்திரியின் டெல்லி அரசு அறிவித்தது. இதனால் தொடங்கியதுதான் யுனெஸ்கோ கூறியர் இந்தி மற்றும் தமிழ் இரண்டும் தொடங்கினாலும் இந்தி இதழை விட தமிழ் இதழ் மிக சிறப்பாக வெளிவந்து கொண்டிருந்தது. 35 ஆண்டுகள் அந்த இதழின் ஆசிரியராக மனவை முஸ்தபா அவர்கள் இருந்தார்கள் என்றால் அவரை தேர்ந்தெடுத்த விதம் இருக்கிறதே அது இன்னொரு அருமையான கதை. இதழின் ஆசிரியரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு 1966 கல்வி அமைச்சர் நெடுஞ்செழியன் அவர்கள் தலைமையில் டெக்கான் ஹெரால்டு இதழின் ஆசிரியர் கிருபாநிதியிடமும், அப்போதைய மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த பேரறிஞர் தேப்போ மீனாட்சிந்திரம் அவர்களிடமும் விடப்பட்டது. இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து பேசி உண்மையில் அதற்கு தகுதியானவர் மனவை முஸ்தபா தான் என்று அவரை தேர்வு செய்தார். அன்றைக்கு யுனெஸ்கோ கூறியர் இதழ் என்பது ஆங்கிலம் தவிர பிரெஞ்சு, ஜெர்மன், அரபி, சீனம் ஆகிய மொழிகளில் மட்டுமே வெளிவந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் அவைதான் தனி தமிழ் தனி செம்மொழிகள் என்று அழைக்கப்பட்டன. அதன் பிறகு வேறொரு மொழியிலே யுனெஸ்கோ கூறியர் வெளிவந்தது என்றால் அது தமிழில்தான் வெளிவந்தது என்பதை வைத்து தமிழுக்கான செம்மொழி போராட்டத்தின் உலகளாவிய அங்கீகாரமாக நாம் அதை பார்க்க முடியும். மனவே முஸ்தபா ஆசிரியராக இருந்த பொழுது அந்த யுனெஸ்கோ கூறிய தமிழ் பதிப்பு 500,000 பிரதிகள் விற்பனையாகி உலக அளவில் விற்பனையான யுனெஸ்கோ கூறிய இதழ்களிலேயே 4வது இடத்தை பிடித்திருந்தது என்றால் எந்த அளவிற்கு வாசகர்கள் அதை வரவேற்று ஆராதித்து அதை தன்னில் ஒன்றாக தான் வாசிக்கும் மிகப்பெரிய வெளிகளில் ஒன்றாக ஆக்கிக் கொண்டார்கள் என்பதை நாம் இன்று ஆச்சரியத்தோடு பார்க்கிறோம். அவர் ஒரு மிகப்பெரிய கலைச்சொல் அறிஞர், அறிவியல் தமிழ் எழுதுபவர்கள் எல்லாரிடத்திலுமே தொடர்பில் இருந்தவர். முஸ்தபா அவர்கள் தனது பெரும் முயற்சியால் அறிவியல் தொழில்நுட்ப கருத்து பரிமாற்றம் என்கிற பெயரில் உலகின் முதல் தமிழ் அறிவியல் கருத்தரங்கம் ஒன்றை சென்னையிலே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே 15 நாட்கள் நடத்தினார். இது ஒரு பிரம்மாண்ட முயற்சி. உலக அறிஞர்களை எல்லாம் வரவழைத்து அங்கே அந்த கருத்தரங்கை ஒரு பயிற்சி பற்றை போல் நடத்தினார். அந்த இடத்தில் வாகனங்கள் தொடங்கி உயிர்காப்பு முதல் உதிரி பாகங்கள் வரை எல்லாவற்றுக்கும் சமையலே தான் பெயர் இருக்க வேண்டும் என்று விவாதமாக ஒரு அகராதியை தன்னுடைய வேலையை அவர் தொடங்கியிருந்தார். தமிழின் அறிவியலுக்கு அவர் தந்த மருத்துவ கலைச்சொல் கலைஞர், அறிவியல் தொழில்நுட்ப கலைச்சொல் அகராதி, இவை இரண்டும் இப்போதும் வெளிவந்து கொண்டிருக்கிற முக்கியமான கலை பேழைகள். இந்த புத்தகத்தின் துணை கொண்டுதான் நாங்கள் ஆசிரியர்கள் தமிழகத்தினுடைய பாட புத்தக குழுக்களிலே தொடர்ந்து இடம்பெற்ற நாங்கள் தமிழிலே அறிவியலை குழந்தைகளுக்கு நடத்துவதற்கு 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பாட புத்தகங்கள் எழுதுகின்ற பொழுது மனவே முஸ்தபா அவர்களினுடைய அந்த அகராதிகளைத்தான் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளாக பள்ளி கல்வித்துறை தமிழ் பயிற்று மொழி சார்ந்த 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை புத்தகங்களுக்கு இதைதான் பயன்படுத்தியது என்றால் அது எவ்வளவு அற்புதமான ஒரு கலைப்பேழையாக இருக்க வேண்டும். கணினி கலைச்சொல் அகராதி தான் கடைசியாக அவர் தொகுத்தது. அதிலே இன்றைக்கும் கூகுள் பயன்படுத்துகிறதே உள்நுழைக, தேடல், துழாவு இப்படிப்பட்ட சொற்களை எல்லாம் தமிழுக்கு வழங்கியவர் மனவே முஸ்தபா தான். மனவே முஸ்தபாவளின் வாழ்க்கை நினைக்கிற பொழுது செம்மொழி தமிழ் என்கிற விஷயத்தை கைவிட்டு அவரை நினைக்க முடியாது. ஏராளமான புத்தகங்களை கொடுத்திருந்தாலும் அவருடைய உழைப்பு செம்மொழி போராட்டம் என்பது தனித்து குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று. 1985 மதிப்பிற்குரிய அப்போதைய முதல்வர் MGR அவர்கள் அவருக்கு கலைமாமணி விருது கொடுத்தார். 1987 சிந்தையாளர் கழகம் சார்பில் அறிவியல் தமிழ் பேரறிஞர் சிற்பி விருது கொடுக்கப்பட்ட பொழுது அதை வழங்கியவர் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இந்த ரெண்டு ஏற்புரையையும் நீங்கள் எடுத்து வாசித்தால் இப்போது கூட அது இணையத்திலே இருக்கிறது, அசந்து போவீர்கள். இந்த ரெண்டு ஏற்பைகளிலுமே ஒரே விஷயம்தான் இருக்கும், தமிழை செம்மொழி ஆக்குவதற்கு நாம் எப்படியெல்லாம் போராட வேண்டும் என்று இரண்டு பெரிய தலைவர்களையும் உட்கார வைத்துக் கொண்டு அதை அரசியல் ஆக்கியவர் மனவே முஸ்தபா அவர்கள். இந்த நிலைமையில் MGR அவர்கள் ஏன் தமிழ் மற்ற மொழிகளை விட சிறந்தது என்று கேள்வி எழுப்பிய பொழுது மற்ற மொழிகளை மட்டம் தட்டாமல் தமிழ் ஏன் சிறந்தது என்பதற்கு தமிழ் இன்றைக்கும் பயன்பாட்டு மொழியாக 2700 ஆண்டுகள் கடந்தும் இருந்து கொண்டிருக்கிறது என்கிற உண்மையை 170 முக்கியமான கருதுகோள்கள் 1x1 அழகாக எழுதி அதை அவரிடம் கொடுத்து MGR அரசு அதை மத்திய அரசுக்கு கொடுக்க வைத்து அந்த உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடந்த பொழுது அதை மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க விஷயமாக ஆக்கியவர் மனவை முஸ்தபா அவர்கள். திண்டுக்கல்லில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்து தன்னையும் தமிழையும் உயர்த்திய மனவை முஸ்தபா இப்போது இல்லை என்று நினைக்கும் பொழுது நம்ப மறுக்கிறது மனம். இந்த புத்தகம் உடனே வெளிவர வேண்டும், இது தமிழுக்கு மிகவும் தேவை, விரைவில் நிறைவு செய்யலாமே என்று அவர் சொல்வது போலவே இருக்கிறது. இன்று செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டு தனக்கான தனி இடத்தை தமிழ் பிடித்துள்ளது. அதன் பின்னணியில் அவரது அயராத உழைப்பு இருக்கிறது. மொழிபெயர்ப்பு நூல்கள் கொண்டு வருவதில் தனக்கென்று ஒரு இடம் பிடித்தவர் அவர். அவர் மிஷேல் ஹார்டின் எனும் அமெரிக்க விண்வெளி இயற்பியலாளரின் புத்தகத்தை 300 என்று கொண்டு வந்த பொழுது அது ஒரு தனி அனுபவம். அப்போது மனவே முஸ்தபா அவர்கள் இதற்காகவே மிஷேல் ஹார்ட்டை சந்தித்து தமிழ் பதிப்புக்காக தனியாக ஒரு முன்னுரையை பெற்று அதை வெளியிட்டார். ஒரு பதிப்பாளர் ஒரு மொழிபெயர்ப்புகளை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதற்கு முக்கியமான பாடபாடம் இது என்று நான் கருதுகின்றேன். ஊடகத்துறை நண்பர் ஒருவர் சொன்ன ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்யலாம். இஸ்லாமியரான நம்முடைய மனவே முஸ்தபா அவர்கள் தமிழ் மீது பெரிய பற்று கொண்டவர். அவருடைய செம்மொழி போராட்டம் குறித்த முக்கியமான ஒரு பதிவு இது. வாஜ்பாய் அரசு ஆள வந்தது, பிஜேபி என்கிற ஒரு கட்சி இந்தியாவினுடைய தலைமை பொறுப்பை ஏற்ற அந்த நாட்களில் தமிழகத்தினுடைய அந்த கட்சியினுடைய பொறுப்பாளராக இருந்த இள கணேசன் அவர்களை சந்திக்கிறார் மனவே முஸ்தபா. ஒரு கூட்டத்தில் இள கணேசன் இறங்கி வரும்பொழுது எதிரிலே செல்கிறார் இஸ்லாமியர். எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த கட்சி தலைவரை பார்த்து கையெடுத்து கும்பிடுகிறார். தமிழகத்திலே பிஜேபி வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் கருதினால் இந்திய அளவில் மட்டுமல்ல இந்திய அரசாங்கம் தமிழ் ஒரு செம்மொழி என்று அறிவித்தாலே போதும் என்று அவரை பார்த்து தழுதழுக்க அவர் கேட்டுக்கொண்டார் என்றால் தமிழ் மீது மனைவி முஸ்தபா அவர்கள் எவ்வளவு பற்று வைத்திருக்க வேண்டும். இன்று அறிவியல் தமிழ் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கூகுள் தொடங்கி பல்வேறு இடங்களில் தமிழ் பேரறிஞர்கள் அருமையாக தமிழிலே அறிவியலை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதனுடைய பிதாமகர் என்பது மனைவி முஸ்தபா அவர்களைத்தான் சேரும். 8 அகராதிகள், கிட்டத்தட்ட 36 புத்தகங்கள், மொழிபெயர்ப்புகள், அந்த காலம் என்கிற அறிவியல் நூல் உட்பட அற்புதமான அறிவியல் நூல்களை தமிழுக்கு தந்த அந்த மா மனிதர் இன்று நம்மிடையே இல்லை. அவருக்கு நாம் செலுத்துகின்ற சரியான அஞ்சலி என்பது நம் குழந்தைகளை, வருங்கால சந்ததிகளை நாம் தமிழை நோக்கியும், தமிழ் உணர்வை நோக்கியும், தமிழ் பண்பாட்டை நோக்கியும், தமிழ் மொழியை நோக்கியும் எடுத்து வருவதுதான் அவருக்கு செலுத்தும் சரியான ஒரு அஞ்சலியாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.